நியூசிலாந்து கரையிலைக்கு வட்டத்தின் சங்கநாதம் பாடலின் நிகழ்ச்சிகளை பிளானட் டிஃபன் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி, நமது தமிழுக்கு புரட்டாசி மாதம் 19ஆம் நாள், விளம்பி வருடம் 2018 வெள்ளிக்கிழமை.
சில சொற்களால் பல பொருளை உணர்த்தி சிந்தனையை தூண்டிவிட்டு சிறந்த மனிதனாக நாம் மாற உங்கள் சிந்தனைக்காக ஒரு திருக்குறள்.
உடம்பின் நீக்கியார் என்ப செய்ருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கை அவர். உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செய்ருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கை அவர்.
நோய் மிகுந்த உடலுடன் வறுமையான தீய வாழ்க்கை உடையவர்கள் முன்பு கொலைகள் பல செய்து உயிர்களை உடலில் இருந்து நீக்கியவர்கள் என்று பெரியோர் கூறுவர்.
இன்றைய சங்கநாதத்தில் முதல் நிகழ்ச்சியாக நாம் தரவிருப்பது வாரம் ஓர் வலம். தருபவர் திரு எம் வரதராஜன்.
வாரவலம் அண்மையில் இலங்கையில் திருகோணமலை மாவட்டத்தின் புதிய ஆயராக நியமிக்கப்பட்ட பேரர் திரு நோயல் இமானுவேல் அடிகள் நியூசிலாந்துக்கு வந்திருந்தார். திரு கிங்ஸ் சென்ட் தெரேசா ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலி பூசை வழிபாடுகளில் அவர் கலந்து கொண்டார். திருகோணமலையில் சில மாதங்களுக்கு முன் இடம்பெற்ற நூல் வெளியீட்டு வைபவம் ஒன்றில் அவர் ஆற்றிய உரை சர்ச்சையை கிளப்பியிருந்தது. மூத்த ஊடகவியலாளரான திருமலை நவம் அவர்கள் எழுதிய ராமண தேசம் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் ஆசியுரை வழங்குவதற்காக ஆயர் அவர்கள் கலந்து கொண்டார். தமது ஆசியுரையில் ஆயர் அவர்கள் அங்கு பேசும் போது, ராமண தேசம் என்ற நூலை நாங்கள் வெளியிடுவதில் பெருமைப்படுகின்றோம், ஆனால் இன்று இந்த ராமண தேசத்தின் கன்னியாவை இழந்துவிட்டோம். இதோ தீர்வு வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பேசுகின்றீர்கள், ஆனால் இப்படி சொல்லிக்கொண்டு போகும் போது வெகு விரைவில் நாங்கள் திருக்கோணஸ்வரத்தையும் இழந்து விடுவோம் என்று அந்த கூட்டத்தில் உரையாற்ற வந்திருந்த மற்றொரு அதிதியான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்களை பார்த்து ஆயர் பேசியிருந்தார். இந்த பேச்சு அங்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. ஏனெனில் ஆசியுரை வழங்குவதற்காக வந்திருந்த ஒரு கத்தோலிக்க மத ஆயர் பாடல் பெற்ற திருத்தலமாகிய திருக்கோணேஸ்வரம் பற்றி பேசியது அங்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. ஆயர் நோயல் இமானுவேல் அவர்களுடன் நான் பேசும்போது அவர் சில விடயங்களை குறிப்பிட்டார். இந்த பேச்சு பற்றி நான் அவரிடம் கேட்டபோது, ஆம், நான் உண்மையைத்தான் பேசினேன், நான் தட்டி ஓடி விளையாடி திரிந்த கன்னியா மண்ணில் இப்பொழுது வந்து பாருங்கள், அங்கு தமிழ் தவழ்ந்தது, இப்பொழுது அங்கு உள்ள நிலைமையை நீங்கள் கவனிக்கலாம் என்று. அதே போல அவர் சொல்ல சில விஷயங்களை இங்கே குறிப்பிடலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆயர் அவர்கள் திருகோணமலையை பிறந்து வளர்ந்தவர் என்ற வகையில், அந்த மண்ணின் பெற்றாளர் என்ற வகையில் அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் எம்மால் கவனிக்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. அவர் சொன்னார், திருகோணமலை மாவட்டத்தில் பல பிரதேசங்கள் போர்க்காலத்தில் மக்களால் கைவிடப்பட்டு அந்த மக்கள் இந்தியாவில் அகதிகளாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது பலருக்கு தெரியாது. புலம்பெயர் தேசத்தைச் சேர்ந்தவர்கள் அமைப்பு ரீதியாக அந்த மக்களை மீண்டும் அந்த மக்களை விரும்புபவர்களை மீண்டும் திருகோணமலை மாவட்டத்திலேயே வந்து குடியமரச் செய்வதற்கு ஏற்ற ஒழுங்குகளையும் ஏற்பாடுகளையும் செய்தால் அது பெரிது உதவியாக இருக்கும் என்றார் ஆயர். அதுபோலவே இன்றைக்கு நம்மவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன, அந்த தீவு பகுதியில் பல விஷயங்கள் அமைந்திருக்கின்றன என்றெல்லாம் பேசுகின்றார்கள். ஆனால் எங்களை சந்திக்க வருகின்ற வெளிநாட்டவர்கள், இதுதான் உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம், நீங்கள் தான் நிறைய கேட்டு புற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்கின்றார்கள் என்று சொன்னார். அதே போல மற்றொரு விடயமாக கத்தோலிக்க பங்குகள் பற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, திருகோணமலை மறை மாவட்டத்தின் ஆயராக நான் இப்பொழுதுதான் பதவியேற்றிருக்கின்றேன். இவ்வளவு காலமும் திருகோணமலை மறை மாவட்டம் மட்டக்களப்புடன் இணைந்திருந்தது. யாழ்ப்பாண மறை மாவட்டம், மன்னார் மறை மாவட்டம் போன்று திருகோணமலை மறை மாவட்டத்திற்கு வசதிகள் இல்லை, வருமானமும் இல்லை. இங்கிருக்கின்ற 15 பங்குகளில், அதாவது பரிஷ் என்று சொல்வார்கள், அவற்றில் 4 பங்குகள் மட்டுமே தன்னிறைவானவையாக இருக்கின்றன. ஏனைய 11 பங்குகளும் வருமானம் குறைந்தவையாகவும் வருமானமற்றவையாகவும் இருக்கின்றன. அவற்றை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஆகவே அதே போல இதைவிட போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், போராளிகளாக இருந்து புனர்வாழ்வளிக்கப்பட்டு தனிப்பெற்றாராக இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பொறுப்புகளும் கடமைகளும் நமக்கு இருக்கின்றன. அதே போல வறிய மட்டத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் உதவி செய்ய வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கின்றது. இந்த வகையில் புலம்பெயர் தேசத்தவர்கள் சில திட்டங்களை முன்வைத்து அவற்றின் மூலம் நமக்கு உதவி செய்ய முடியுமென்றால் அதனுடைய கோரிக்கையாக அல்ல, ஒரு கருத்தாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். ஆயருடைய கோரிக்கையை இந்த கணத்தில் நாங்கள் சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும். இது இன்றைய வாரவரம்.
தொடர்வது இளம் தளிர். இன்றைய இளம் தளிர் நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் திருப்பூர் செல்வி பிரகல்யா.
வளங்களின் தாயாகிய நீரை பற்றி எனது உரையை துவங்குகிறேன். நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும், வானின்று அமையாது ஒழுக்கு, விசுமின் துளிவீரின் அல்லால் மற்ற அங்கே பசும்போல் தலை காண்பரிது என்பது வள்ளுவரின் வாக்கு. மண்ணும் மனிதர்களும் வாழ்வதும் நீரால், காடுகளும் கவின் மலர்களும் செழிப்பதும் நீரால், நிற்பதும் நகர்வதும் நிலைத்திருப்பதும் நீரால், பாலைகளும் சோலைகளும் பசுமையாவதும் நீரால், நாடும் வீடும் நலமுடன் வாழ்வதும் நீரால். ஆனால் இன்று நீரின் நிலைமையே தலைகீழ். மனிதனின் பேராசையால் பூமி பந்து சூடாகி பக்கவாதத்தில் முடங்கிக் கொண்டிருக்கிறது பருவநிலை. ஒரு காலத்தில் மாதம் மும்மாறி பொழிந்த மழை இன்று 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐயோ பாவம் என்று எட்டி பார்த்து விட்டு போகிறது. குளத்திலே குளித்த, ஆற்றிலே ஆட்டம் போட்ட, கிணற்றிலே குதித்து விளையாடிய கடைசி தலைமுறை நாம் தான் என்று முகநூலில் பதிவிடுவதோடு முடிந்துவிட்டதான் நம் கடமை. அடுத்த தலைமுறை அனுபவிக்க வேண்டிய அத்துணை வளங்களையும் அளித்த தலைமுறை நாம் தான் என்பது மறந்து போவது எந்த வகையில் நியாயம்? காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை, பொருணை நதி என மேவி ஆறு பல ஓட திருமேனு செலுத்த தமிழ்நாடு என புகழ்ந்தார் பாரதி. ஆனால் நாம் ஆற்றில் கலப்பதோ தொழிற்சாலை கழிவு நீரையும் சாக்கடை நீரையும் தான். 3 உலக போர் நீரால் தான் நிகழும் என்ற பேச்சுக்கு நாம் இடம் கொடுக்கலாமா? 2014 ஆய்வுப்படி தமிழகத்தின் கிணறுகளின் நீர்மட்டம் 3 அடி முதல் 340 அடி வரை குறைந்துள்ளது. மரம் எல்லோருக்கும் தோழன், மண் வளத்தை பேணும் காவலன், மலையை கவரும் பசுங்காதலன், காற்றை தூய்மையாக்கும் விஞ்ஞானி, சுற்றுப்புறத்தை அழகு செய்யும் தொழிலாளி. ஆதலால் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நீர்வளம் காப்போம். ஈரக்காற்று இதயம் வருட, மண் வாசனை மனதை பறிக்க, மண்ணிலே வெள்ளி முத்தாய் துள்ளி விழும் தூரல் மலை, சடசடவென விழுந்த சாரல்கள் படப்படவென பட்டு தெரிக்க சட்டென மழையாய் மாறி, சார சாரமாய் தோரணம் கட்ட, பசியிலே வாடிய உழவர் குசியிலே துள்ளி குதிக்க, மறுதினமே மாடு பூட்டி மனம் குளிர விதை விதைக்கும் அழகிய தருணங்கள் அடிக்கடி நிகழ்ந்திடவே மகத்தான மழை நீரை மறவாமல் சேகரிப்போம். வாரீரன் தோழர்களே, முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்றுமே வெல்லாது.
தொடர்வது இனிமையான பாடல் ஒன்று.
தமிழ் 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 என்றே சொல்லு
ஆனா ஆவண்ணா,
தாய் தமிழுக்கு ஒன்றென்றால் சட்டென்று முன் வந்து நில்லு. தமிழ் 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 என்றே சொல்லு, தாய் தமிழுக்கு ஒன்றென்றால் சட்டென்று முன் வந்து நில்லு.
2018 நாளை மாலை 6 மணிக்கு இடம் மவுண்ட் ஈடன் வார் மெமோரியல் ஹால் 487 டொமினியன் ரோட் மவுண்ட் ஈடன். வசதியற்ற குழந்தைகளின் கல்வி மற்றும் வறிய குடும்பங்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கான நிதி சேகரிப்பு நிகழ்ச்சி. நுழைவு கட்டணம் குடும்பத்திற்கு $30, தனிநபருக்கு $15. தொடர்புகளுக்கு திரு மெர்வின் 021-449-1003, திரு சுரேன் 021-952-7477, டாக்டர் சிவா 021-295-1726. நியூசிலாந்து காந்தி இல்லம் மகிழ்வுடன் வழங்கும் நாடக விழா நாளை மாலை 6 மணிக்கு. அடுத்தது இந்தோனேஷியாவிலிருந்து ஈழத்து சுந்தர் வழங்கும் இந்தோனேஷியா ஒரு கண்ணோட்டம்.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் நேர்கள் அனைவருக்கும் ஈழத்து சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்றைய கண்ணோட்டத்தில் இந்தோனேஷியாவை அடிக்கடி சுனாமி தாக்குவது குறித்து பார்வையிட இருக்கின்றோம். 1996 கணிப்பின்படி 17,508 தீவுகளை கொண்ட ஒரு நாடே இந்தோனேசிய நாடாகும். அனைவருமே அடிக்கடி அறிந்து கொள்ளும் ஒரு விடயம் என்னவென்றால், அடிக்கடி சுனாமியால் தாக்கப்படும் ஒரு நாடு என்றால் அது இந்தோனேசியாவாகத்தான் இருக்கும். அவ்வாறு நோக்குகையில் இங்கு அதிகமான தீவுகளை கொண்ட நாடு என்று பார்த்தாலும் உலகத்திலே அதிக தீவுகளை உடைய நாடும் இந்தோனேசியாவே தான். இதன் அடிப்படையில் நோக்குவமாக இருப்பின், அதாவது சுனாமியின் தாக்கம் காரணமாகவே உலகில் அதிகமான தீவுகள் உருவாகின்றன என்பது உண்மையாகின்றது. அடிக்கடி மிகப்பெரிய பூமி அதிர்வுகளை சுமத்ரா கடற்பிரதேசங்களிலே ஏற்படுவது வழமையான ஒன்றாகும். ஆனால் இந்த தடவை சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. அது அதிகமாக ஆயிரக்கணக்கான தீவுகளை கொண்ட ஒரு மிகப்பெரும் தீவுகள் சூழ்ந்த ஒரு பிரதேசத்துக்கு நடுவில் இருக்கும் சுலவேசி தீவை சுனாமி தாக்கியுள்ளது. மத்திய சுலவேசியின் தலைமை மையமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பாலு நகரத்தையே சுனாமி தாக்கியது. அதாவது பாலு நகரத்திலிருந்து 80 கடல் மைல் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. நில அதிர்வின் அளவு 7.5 ரிக்டர் அளவுகோலாக காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் மெதுவாக இருந்த நில அதிர்வு சற்று பின்னர் அதிகமாக மிகப்பலமாக தாக்கியது. இதன் காரணமாக இந்தோனேசிய அரசால் சுனாமிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருந்தது. பின்னர் மீளவும் மாலை அந்த சுனாமி எச்சரிக்கை மீளப்பெறப்பட்ட பின்னர் மீளப்பெறப்பட்டு 34 நிமிடங்களில் மீண்டும் சுனாமி பேரலைகள் சுலவேசி பாலு நகரை நோக்கி 3 மீட்டர் உயரத்துக்கு எழுந்த பேரலைகள் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி சுனாமி தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இதே சமநேரத்தில் டொங்காலா என்ற 27 கிலோமீட்டர் அண்மையால் இருக்கும் நகரத்தில் நில அதிர்வும் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக 600,000 மக்கள் இந்த இரு நகரங்களிலும் வாழும் பிரதேசம் என்பதால் பல மதிப்பிட முடியாத அழிவுகள் அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி 1,200க்கும் மேற்பட்ட உடலங்கள் இன்று வரை கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இரவு நேரம் என்பதால் அந்த மீட்பு பணிகளை உடனடியாகவே நிவர்த்தி செய்ய முடியாத காரணத்தால் சனிக்கிழமை காலையிலிருந்து மீட்பு பணிகள் இந்தோனேசிய இராணுவத்தினராலும் போலீசார் மற்றும் அவசரகால பணியினர் ஊடாகவும் மீட்பு பணிகள் அங்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அந்த மக்களுடைய கருத்து கருப்பின் அடிப்படையில் இன்று வரை இந்தோனேசிய அரசாங்கம் உறுதியான உயிரிழப்புகளை இன்று வரை கணக்கிடவில்லை என்பதுதான் அங்கு உண்மை. அங்கிருந்து 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்து சாதாரண புத்தரைகளிலும் வெளிப்பிரதேசங்களிலும் வாழ்ந்து வருவதாகவும் அங்கு 10,000கணக்கான மக்களுக்கான உதவிகள் உணர்வுகள் தேவைப்படுவதாகவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. சுலவேசியில் அமைந்துள்ள இந்த பலு என்னும் ஒரு மிக பிரமாண்டமான நகரம் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் 1927 1968 ஆகிய 2 ஆண்டுகளிலும் இந்த நகரை சுனாமி தாக்கி இருக்கின்றதும் இங்கு அறியப்படுகின்றது. இந்த கண்ணோட்டத்துக்காக இந்தோனேசியாவில் இருந்து ஈழத்து சுந்தர், நன்றி.
சமூக அறிவித்தல்
துயர் பகிர்வு. தாயகத்தின் ஆவரங்காலை பிரபடமாகவும் பவனியா இறுதியில் நியூசிலாந்து ஆக்லாந்தை பதிவிடமாகவும் கொண்ட முத்து என்னும் செல்லப்பெயர் கொண்ட திருமதி வசந்தராணி காளிங்கராஜா அவர்கள் கடந்த 28/9/18 வெள்ளிக்கிழமை அன்று ஆக்லாந்தில் இறைவதம் அடைந்து விட்டார். திருமதி வசந்தராணி காலம் சென்றவர்களான சாந்தி வல்லிபுரம் தம்பதியரின் புதல்வியும் காலம் சென்ற பொன்னுத்திர சின்னம்மா தம்பதியரின் அன்பு மகனான காளிங்கராஜாவின் அன்பு துணவியும் அனுமுத்திரன் தாயகம், அசுவத்தம்மா தாயகம், மாலதி கனடா, ரகு கனடா, பாபு நியூசிலாந்து, ரகு ஆகியோரின் சகோதரியும் பாலமுரளி கனடா, பாலவேந்தன், பாலதர்சன், பாலமணாளன், காயத்ரி, தட்சாயினி, மதுவந்தி கனடா, ஜனனி, பாலஜனாதனன், அரவிந்தன், உதயநிதி, விஜயந்தி, பாலநிவேதன் ஆகியோரின் அன்பு தாயாரும் கமலவேணி கனடா,
அருள்பாரதி, சுமலி, தனா, சுமன், கரண், சசிகுமார், ஜெயராஜ், கண்ணன் நியூசிலாந்து, பவி கனடா, நிரோஜன் நியூசிலாந்து ஆகியோரின் பாசமுள்ள மாமியாரும் ஆவார். அன்னாரின் ஈமக்கிரியைகள் வியாழக்கிழமை மதியம் 1 மணி தொடக்கம் 3:30 வரை, இலக்கம் 4128 கிரேட் நோர்த் ரோட்டில் உள்ள கிளன் ஈடன் ஈன மண்டபத்தில் நடைபெறும். தொடர்புகளுக்கு கண்ணன், தொலைபேசி இலக்கம் 02-2-4-3-9-0-4-3-4.
உலக வளம், வெளிநாட்டவர்கள் இனி இலகுவாக டென்மார்க்கில் வேலை வாய்ப்பு பெறலாம். டென்மார்க் பாராளுமன்றம் கோடை விடுமுறைக்கு பின் நேற்று கூடிய போது டேனிஷ் ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் லாஸ்லோக்க ராஸ்முசன் இக்கருத்தை குறிப்பிட்டார். இதுவரை காலமும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் வேலைக்கு ஆட்களை எடுக்க உகந்த நாடுகள் என்று கருதிய டென்மார்க்கின் எண்ணங்களில் சிறிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதை இந்த முடிவு தெரிவிக்கின்றது. உண்மையான உழைப்பாளிகள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் தான் இருப்பார்கள் என்ற கனவு கலைவதையும் ஸ்டேட்ஸ் மினிஸ்டருடைய உரை காட்டுகின்றது. மேலை நாடுகள் அல்லாத 12 நாடுகளை அவர் முக்கியமாக அடையாளம் காட்டியிருக்கின்றார். இந்த 12 நாடுகளையும் சேர்ந்த அகதிகளை உருவாக்கும் போக்கு இல்லாத நாடுகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. சிங்கப்பூர், இந்தியா, மெக்சிகோ, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளில் உள்ளோர் குறைந்த சம்பளத்தில் குறிக்கப்பட்ட காலத்தில் டென்மார்க்கில் வேலைவாய்ப்பு பெற முடியும் என்றும் கூறப்படுகின்றது. டென்மார்க்கில் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட 30 நாடுகளில் 12 நாடுகள் மேலை நாடுகள் அல்லாத நாடுகள் என்றும் அவர் கூறியிருக்கும். மேலை நாடுகளை சேர்ந்தவர்கள் உழைப்பதற்கான உச்சகட்ட எல்லை 418,000 டேனிஷ் குரோனர்கள் வருடாந்தமாகும். அதேவேளை மேலை நாடுகளை சேராத ஆசிய தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்தோர் 330,000 குரோனர்களை வருடாந்தம் உச்சகட்டமாக உழைக்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இன்றைய உலக பெரும் போட்டா போட்டியில் உலக சந்தைக்கு பெரும் தொகை பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் டென்மார்க்கின் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிதாக இருக்கின்றது. ஆகவே கேள்வி கேட்ட நிரம்பலை வழங்க சிறந்த தொழிலாளர்கள் வேண்டும். எல்லோருமே படித்தவர்களாக இருந்தால் நெட்டி வியர்வை நிலத்தில் சிந்த பாடுபடுவது யார்? டென்மார்க் கைத்தொழில் துறையுடன் பேசிய அனுபவம் உள்ள ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் நிலைமையின் பாரதூரத்தை புரிந்து பேசியிருக்கின்றார். டென்மார்க்கில் வயோதிபர்களின் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. ஆகவே உழைக்க இளைஞர்கள் வேண்டும், இல்லையெல் நாட்டின் பொருளாதாரத்தை செழிப்புடன் வைத்திருக்க முடியாது. இணைவாக்க அமைச்சர் கூறும்பொழுது இவ்வாறு வருவோர் நீண்ட காலம் இங்கிருக்க மாட்டார்கள், உழைக்கும் காலத்தில் டேனிஷ் வரித்துறைக்கு சிறந்த பங்களிப்பு வழங்குவார்கள் என்று சமாதானம் கூறியிருக்கின்றார். ஆனால் தேர்தல் வெற்றி ஒன்றுக்காக காத்திருக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி, டேனிஷ் மக்கள் கட்சி என்பன ஸ்டேட்ஸ் மினிஸ்டரின் யோசனைக்கு ஆதரவு கிடையாது என்றுள்ளன. 3F தொழிற்சங்கம் கூறும்பொழுது டென்மார்க்கிலேயே சுமார் 100,000 பேர் வரை வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான படித்த மாணவர்கள் வேலை பயிற்சியிடம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் வேறு 17 மில்லியன் பேர் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். இப்படி இருக்க எங்கோ இருக்கும் நாடுகளின் உழைப்பாளிகளை இங்கு கொண்டு வருவது நியாயமா என்று கேட்கின்றன. இங்கிருப்பவர்கள் ஒழுங்காக உழைத்தால் நாமேன் அங்கு போக வேண்டும் என்ற கேள்வியை மரியாதை நிமித்தம் இதுவரை யாரும் கேட்டதாக தெரியவில்லை. அதேவேளை ஸ்ரீலங்கா அகதிகளை உற்பத்தி செய்யும் நாடென்று ஏற்கனவே பெயர் பெற்றிருப்பதனால் அதன் எதிர்காலம் இது குறித்து தெரியவில்லை. ஆயினும் வடக்கு மாகாண அதிகாரிகள் குழு ஒன்று விரைவில் டென்மார்க் வர இருப்பதாக இலங்கை செய்தி ஒன்று கூறுகின்றது. அவர்கள் வரும் தருணம் இப்படியொரு முடிவு வருவதனால் இது குறித்த இலங்கையின் தமிழ் மக்களுக்கான தொழில் வாய்ப்புகளை பேச ஒரு வழி பிறக்கும் என்பதும் கவனிக்கத்தக்கது. வடக்கு மாகாண ஆளுநர் ரெஜினால்ட் குரே கூறும்போது வடபகுதியில் இப்பொழுது இருக்கும் பெரும் பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டமே என்றும் கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. பிரித்தானிய பிரதமர் தெரேசா மேயினுடைய அரசியல் தலைவிதியை நிர்ணயிக்கும் முக்கியமான நாள் என்றாகும் என்று ஐரோப்பிய செய்திகள் கூறுகின்றன. பர்மிங்காமில் தற்பொழுது நடைபெறும் கொன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மாநாட்டின் நிறைவு தினம் என்றாகும். பகல் 11 மணிக்கு தெரேசா மேயினுடைய முக்கிய உரை இடம்பெற இருக்கின்றது. இத்தருணம் அவர் செக்யூஎஸ் ஒப்பந்தம் என்ற பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறும் நடைமுறைகள் கொண்ட நிகழ்ச்சி திட்டத்திற்கு கட்சியின் ஆதரவை பெற்றாக வேண்டியிருக்கின்றது. இந்த ஒப்பந்தமானது பிரிட்டனின் விவசாயத்துறை, மீன்பிடி, கைத்தொழில் துறை என்பன ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்ளக சந்தைக்குள் நுழைவதற்கான வழிமுறைகளை உள்ளடக்கியிருக்கின்றது. ஆனால் இதை கொன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் எல்லோரும் ஆதரிக்கவில்லை. கட்சியின் பல பகுதிகள் இது குறித்த கருத்துக்களில் பிளவுபட்டு காணப்படுகின்றன. அவர்களை இன்றைய பேச்சின் மூலம் தெரேசா மே ஒன்றுபடுத்திவிட வேண்டும், இல்லையேல் அவர் பதவிக்கு அது ஆபத்தாக மாறிவிடும். தற்போதைய கட்சியின் உறுப்பினர்கள் சிலரின் போக்கு தமக்கு கடும் கோபத்தை உருவாக்கியுள்ளதாக நேற்று தெரேசா மே கூறியிருந்தார். பிரதமர் பதவி கனவுகளில் மிதப்பவரும் அவருடைய பிரதான எதிர்ப்பாளருமான போரிஸ் ஜான்சன் நேற்று பேசும்போது தெரேசா மேயினுடைய திட்டத்தை வன்மையாக கண்டித்தார். தெரேசா மேயினுடைய திட்டம் பிரிட்டனுக்கு வாய்ப்பானதல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அதிக வாய்ப்பை கொடுக்கும் தளர்வான போக்காக இருக்கின்றது. இது பிரிட்டனின் வயிற்றில் தற்கொலை குண்டு பெல்ட்டை கட்டுவது போன்ற ஆபத்தான செயல் என்று கண்டித்திருக்கின்றார். செக்வேஸ் ஒப்பந்தத்தை உடன் நிறுத்த வேண்டும் எனவும் போரிஸ் ஜான்சன் கூறினார். தமது கட்சிக்கு இரும்பு போல இறுக்கமான ஒரு தலைவர் வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய உறுப்பினர் ராச்சல் ட்ரிங்கிள் கூறினார். அதே போல கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய சிந்தனை பிரிவை சேர்ந்த பெரில்லா கூட தெரேசா மேயை ஆதரிக்கவில்லை. இருப்பினும் போரிஸ் ஜான்சனின் கடும்போக்கு வழியில் பிரிட்டனை நகர்த்துவதை அதிகமானவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஐரோப்பிய ஒன்றிய பிரச்சனையை விட மேலும் மோசமான புதிய சிக்கல்களில் அது நாட்டை மாட்டிவிடும் என்கின்ற கருத்து பொதுவாக நிலவுகின்ற காரணத்தினால் தற்போதைக்கு தெரேசா மேயினுடைய பிரதமர் பதவி தப்பி பிழைக்கும் என்றே கருதப்படுகின்றது. ரஷ்யாவின் ஏவுகணை தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மீது நேட்டோ பலத்த எதிர்ப்பு. ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டுள்ள அதிநவீன அணுகுண்டு தாங்கிய கண்டம் விட்டு கண்டந்தாவும் ஏவுகணைகள் INF ஒப்பந்தத்தை மீறிய செயல் என்று அமெரிக்காவிற்கான நேட்டோ பிரதிநிதி கண்டித்திருக்கின்றார். கே பெய்லி கட்சிசன் நேற்றைய பெல்ஜிய தலைநகர் புருக்செல்ஸில் இடம்பெற்ற பத்திரிகையாளர் மாநாட்டில் பேசும்பொழுது இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். குறிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அதிசக்தியுள்ள ஏவுகணையை உருவாக்கினால் தனியொரு நாடு உலகத்தை அச்சுறுத்திய கதையாக முடிந்துவிடும். ஆகவே உலகத்தை ஒரு நாடு முற்றாக அழித்து விடாமல் தடுக்கும் வகையில் எழுதப்பட்டதே INF என்கின்ற ஒப்பந்தமாகும். ஆனால் சமீபத்தில் ரஷ்யா பரீட்சித்த புதிய ஏவுகணைகள் எல்லை மீறிய பலம் கொண்டவையாக இருக்கின்றன. ஆகவே அமெரிக்காவும் ஏட்டிக்கு போட்டியாக அடுத்த தலைமுறைக்கான ஏவுகணைகளை உருவாக்க நேரிடும் என்று அவர் புருசெல்ஸில் வைத்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ரஷ்யாவின் ஏவுகணைகளினால் வரும் பாதிப்பை தடுக்கும் அடுத்த கட்ட ஏவுகணைகளை உருவாக்க இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். நேட்டோ காரியாலயத்தின் முன்புறம் இப்பெண்மணி கூறிய கருத்துக்களை ரஷ்ய அதிகார வர்க்கம் கடுமையாக எதிர்த்திருக்கின்றது. பொறுப்புள்ள நாடுகள் இதுபோன்ற பேச்சுக்களை பேசலாமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. இது குறித்து மரினா சக்ரகோவா என்கின்ற ரஷ்ய பிரதிநிதி கடும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார். முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ரேகனும் சோவியத் அதிபராக இருந்த மிக்கேல் கோர்பச்சேவும் இந்த ஒப்பந்தத்தை எழுதி பனிப்போரை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தனர். அதற்கு பின்னர் இப்பொழுது ஒப்பந்தம் மீறி மறுபடியும் பனிப்போர் ஆரம்பிப்பதை காண முடிகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி. சேதுரை.
இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சி நெறியாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அன்பன் சா. ஜே. குமார். வணக்கம் நேயர்களே.